கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாகின்ற வாழ்த்துதலோடு நாம் பாடத்துக்குள்ள கடந்து போகலாம். இந்த நாள் கூட இந்த மூன்று நாள் ஆவிக்குரிய மாநாட்டை கொடுத்த நம்முடைய தேவனுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொண்டு நாம் பாடத்துக்குள்ள கடந்து போகலாம். சகோதர சோழ சகோதரி சொன்ன வண்ணமாக நம்ம எடுத்துக்கொண்ட இப்ப தலைப்பு நம்முடைய பொக்கிஷம் என்ற தலைப்புல நாம் பார்க்கிறோம். இதற்கு ஆதாரம் ரீப்ரன்ஸ் 5862 எடுக்கப்பட்ட பகுதி. சகோதர சோழ நம்முடைய பொக்கிஷம் இதை குறிச்சு நாம வந்து பல வகையில யோசிச்சிருப்போம் இல்லைங்களா. பொக்கிஷத்தை பத்தி நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போறோம், இதுக்கு நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, நம்முடைய பொக்கிஷத்தை நம்ம பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும் அவ்வளவுதான் இல்லைங்களா, நம்ம சத்தியத்துக்காக வாழ்றது போதும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நாம நினைப்போம். அன்பாந்த சகோதர சொல்ல உண்மைதான், ஆனா பொக்கிஷத்தை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா தேவனுடைய புத்தகத்துல பொக்கிஷத்தை நீங்க சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொக்கிஷத்தை பத்தி சொல்றாரு அப்படின்னாவே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அன்பாந்த சகோதர சொல்ல இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நிறைவேறும் போது அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் கூட அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனையா இருக்குது. அதை நிறைவேறக்கூடிய தருணத்துல காலங்கள்ல அது ரொம்ப ஆலோசனையா இருக்குது. அன்பாந்த சகோதர சொல்ல அப்படி இருக்கும்போது இந்த பொக்கிஷத்தை குறிச்சு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். புது சிருஷ்டிகளாகிய நாம இந்த பொக்கிஷத்தை பத்தி தெரிஞ்சதுக்கு முன்னாடி உலக ஜனங்கள் மத்தியில அவர்கள் எதை பொக்கிஷமாக நினைக்கிறார்கள் அதை கூட நம்ம கண்டுபிடிக்கணும். அன்பாந்த சகோதர சொல்ல உலகில ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விஷயத்த தன்னுடைய மாபெரும் பொக்கிஷமா எண்ணுகிறத நம்ம பாக்குறோம். சகோதர சோழ எல்லாரும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் விஷயத்த பொக்கிஷமா நினைக்கிறதில்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல பொக்கிஷமா நினைக்கிறத நம்ம பாக்குறோம். உதாரணத்துக்கு சொல்லும் போது பொக்கிஷம் அப்படின்னாவே நம் மனதுக்கு ஒரு செல்வம், செல்வம் அப்படின் போது அதுல பணம் சொத்து வீடு இல்லைங்களா. சகோதர சோழ இது ஒரு பொக்கிஷமா நினைக்கிறாங்க. இந்த பொக்கிஷம் இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு இருக்கும்போது அவர் மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, அவருக்கு தனக்கு ஏதோ ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குன்ற தைரியத்துல இந்த பூமியில அவர் வாழ்றத நம்ம பாக்குறோம். அன்பாந்த சகோதர சோழ அது போல இன்னொன்னு என்ன சொல்லனா புகழ், புகழ் கூட ஒரு பொக்கிஷம் தாங்க. ஒரு மனுஷன் புகழோடு வாழ்றத விரும்புறாரு, ஒவ்வொரு மனுஷனும் தன்னை மற்றவர்கள் புகழ வேண்டும் எதிர்பார்க்கிறாங்க. அதனால என்ன பண்றாருன்னா மத்தவங்களை பத்தி இவர் வந்து என்ன பண்ணார்னா அவங்கள பத்தி இவர் பேச ஆரம்பிச்சார், நல்லதும் சரி கெட்டதும் சரி, அப்பதான் நம்மளை பத்தி மத்தவங்க பேசுவாங்க அப்படின்னு. சகோதர சொல்ல இவரை பத்தி நம்மளை பத்தி மத்தவங்க நல்லா பேசுனா சந்தோஷப்படுறோம், நம்மளை பத்தி ஒருத்தர் தப்பா பேசிட்டா ரொம்ப வருத்தப்படுறோம். அன்பாந்த சகோதர சொல்ல அப்ப புகழ்ச்சிக்கு மனுஷன் அடிமையா இருக்காங்க. ஒரு மனுஷன் புகழ் அதிகமா இருக்கும் பட்சத்துல அது ஒரு பொக்கிஷமா நினைக்கிறார் அந்த மனுஷன். ஒருவேளை அந்த புகழ்ச்சிக்கு ஒரு சரிவு ஏற்பட்டுச்சுன்னா அநேகர் தற்கொலை கூட செஞ்சுக்கிறாங்க. இந்த பூமியில வாழ பிடிக்காத இனி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை செய்யறது கூட நம்ம பாக்குறாங்க. இல்ல அவருடைய நிலை மனநிலை பாதிக்கப்படுறது கூட நம்ம பாக்குறோம். புகழோடு ஒரு வாழ்ந்த மனுஷன் தன்னுடைய புகழ்ச்சி போயிடுச்சுன்னா மனநிலை பாதிக்கப்பட்ட சூழல் கூட இந்த உலகத்துல நிறைய ஜனங்கள் நம்ம பாக்குறோம். அன்பாந்த சகோதர சொல்ல அதே போலதான் சில மனிதர்களுக்கு செல்வாக்கு அது ஒரு பொக்கிஷமா தான் கருதுறாங்க. அன்பாந்த சகோதர சொல்ல உலகத்துல வந்து வாழ்ந்த செல்வாக்கோட வாழணும் இல்லைன்னா வாழக்கூடாது இல்லைங்களா. அதனால என்ன பண்றாருனா தன்னுடைய முழு முயற்சிகளை பயன்படுத்தி என்னென்ன வகையில தன்னுடைய செல்வாக்க பெருக்கிக் கொள்ள முடியுமோ அது போல அவர்கள் செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கிற பாக்குறோம். அன்பாந்த சகோதர சொல்ல அதற்காக அவர்கள் நல்ல விஷயத்திலையும் போறாங்க கெட்ட விஷயத்திலும் போறாங்க, தன்னுடைய செல்வாக்கை நிலைநாட்டுறதுக்காகவோ இல்ல செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்காகவோ. ஏன்னா அந்த செல்வாக்கு ஒரு மனுஷன் அடைஞ்சிச்சுன்னா அது ஒரு பெரிய பொக்கிஷமா இன்னைக்கு ஜனங்க நினைக்கிறத பாக்குறோம். அன்பாந்த சகோதர சொல்ல அது மட்டுமல்ல உயர் பதவி, சில ஜனங்களுக்கு உயர் பதவி ஒரு பெரிய பதவியில் இருக்கும்போது அது அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பொக்கிஷமா நினைக்கிறாங்க இல்லைங்களா. ஒண்ணு இல்ல நம்ம ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் இருக்காருன்னா கூட அவர் ரிட்டையர் ஆயிட்டார்னா அவர் எப்படி இருக்கிறாங்க பாக்குறதுக்கு, ஒர்க் பண்ற வரைக்கும் சந்தோஷம் இருக்குது அவருக்குள்ள, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் டேட் நெருங்குறப்பவே அவர் அப்படியே சுருங்கிடுறாரு. அதை நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. இனிமேல் நம்மள யாரு விஷ் பண்ண போறா, நம்ம யாரு மதிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு போற இடமெல்லாம் வாங்க சார் வாங்க சார் சொல்லி கூப்பிட்டாலும் இனி கூப்பிடுவாங்களா, இனி நம்ம வீட்டில் மதிப்பாங்களா, நம்ம பிள்ளைகள் நம்மள மதிப்பாங்களா அப்படிலாம் கூட நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு மாறிடுறாங்க அன்பாந்த சகோதரர்ல. அது மட்டும் இல்ல, பெரிய பெரிய உயர் அதிகாரி போலீஸ் ஆபீசர் இவங்கெல்லாம் கூட பார்க்கும்போது அன்பாந்த சகோதரர்ல அவர் பதவியில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் போற இடமெல்லாம் சல்யூட் பண்ணுவோம். அவர் பைக்லயோ இல்ல கார்லயோ அந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது வழியில் இருக்கிற டிராபிக் போலீஸ் போல் கொண்டு அவருக்கு விஷ் பண்ணுவோம். அதுல அது போற கடைகளெல்லாம் அவருக்கு மதிப்பு அதிகமா இருக்கும். அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டா இவரே தான் அவர் மூஞ்சி மூஞ்சி பார்க்கணும், அந்த ஜனங்க யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. அப்புறம் இவரே வழியா பேசுவார், அவர் பார்த்துட்டு ஆமா சார் எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதனை விட்டுருவாங்க. சகோதர சோழர் மனநிலை ரொம்ப பாதிக்கப்படுங்க. அது ஒரு உயர்ந்த ஒரு பொக்கிஷம் போல நினைக்கிறாங்க, இன்னைக்கு உயர் பதவிகளை கூட இன்னைக்கு பொக்கிஷமா நினைக்கிறத நம்ம பாக்குறோம் அன்பாந்த சகோதர சோழர்ல. இன்னும் சிலர் என்ன பண்றாங்கன்னா நட்பு, தனக்கு ஒரு சிறந்த நட்பு இருக்கிறதே ஒரு மாபெரும் பொக்கிஷமா நினைக்கிறாங்க. சில பேருடைய நட்பு தனக்கு இருந்துட்டாவே போதுங்க, ஒரு பெரிய பொக்கிஷத்தை வச்சிருக்கதா நினைச்சுக்கிறாங்க. அவரே பக்கத்துல வச்சிருக்காரு, அவரே பேக்ரவுண்டு யார் தெரியுமா அப்படின்னு கேட்கற அளவுக்கு இருக்குதுங்க. கேன்னா ஒரு பெரிய பொக்கிஷம் ஒரு நட்பு இருக்குதுங்க. இன்னும் சில பேர் அந்த நட்பு இழந்துட்டா கூட மனநிலை பாதிக்கப்பட்டு தற்கொலை செஞ்சுக்கிறாங்க, அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த நட்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது போல அநேக நட்புகள் இருக்கும்போது அவர் பெரிய பொக்கிஷவான் போல தன்னை காட்டிக் கொள்றத பாக்குறோம் அன்பாந்த சகோதரர்ல. அதே போல கல்வி இல்லைங்களா, கல்வி அதிக படித்தவர்கள், அதிக படித்தவர்கள் தன்னுடைய படிப்பை பொக்கிஷமா நினைக்கிறாங்க இல்லைங்களா. இதெல்லாம் உலகத்தின் பொக்கிஷங்க, பொக்கிஷமா நினைக்கிறாங்க. அதனால தன் படிச்ச படிப்பை நாலு பேர் கூடியிருக்கிற இடத்துல வெளிப்படுத்துறது முயற்சி பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அநேக விஷயங்களை மற்றவர்களை காட்டிலும் கொஞ்சம் மேலான விஷயங்கள் அநேக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவரு போல தன்னை காட்டி அவங்க கேட்பாங்க, சார் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கணும்னு சொல்றது அந்த மாதிரி பேசுவாங்க. அப்ப அவங்க கேட்கும் போது ஒரு சந்தோஷம், நான் இந்த மாதிரி இவ்வளவு படிச்சிருக்கேங்க, அதுதான் என்ன சார் இப்படி எல்லாம் பேச நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க சகோதரசோல. இது ஒரு பொக்கிஷமா அநேகர் நினைக்கிறத நான் பாக்குறேன் அன்பாந்த சகோதரசோல. இன்னும் சில மனிதர்கள் இருக்காங்க நற்பெயர், நல்ல பெயர்களுக்கு கூட பொக்கிஷமா நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல பேர் இருக்கணுங்க. அந்த பேர் இல்லாத எத்தனையோ இப்ப அதெல்லாம் மாறிடுச்சுங்க, நற்பெயர் பொக்கிஷம் இப்ப குறைஞ்சிருச்சு. பழைய காலத்து மனுஷங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பேர்ல என்னாச்சும் ஒரு தவறான ஒரு வார்த்தை சொல்லிட்டா கதவை சாத்தி வீட்டுக்குள்ளே செத்து போயிருவாங்க சோறு தண்ணி இல்லாத. சகோதரர் இப்படி எல்லாம் வாழ்ற மனுஷங்களா இருந்திருக்காங்க இந்த பூமியில சகோதரர். இப்ப அதெல்லாம் குறைஞ்சிருச்சுங்க. அப்ப நற்பெயருக்காக கூட நற்பெயரே ரொம்ப பொக்கிஷமா நினைச்சிருக்காங்க. ஒன்னும் சொத்து சுகம் இல்ல, சாப்பாடு இல்ல, எது இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்க வந்து தன்னுடைய பெயர், தன்னுடைய பெயரை நிலைநாட்டுறதுதான் ரொம்ப முக்கியமா நினைப்பாங்க அன்பாந்த சகோதரர். அது போல அந்தஸ்து இல்லைங்களா, அந்தஸ்து கூட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப முக்கியமா இருக்குதுங்க. ஒரு அந்தஸ்து இருக்கணும் சாகர வரைக்கும், அந்தஸ்துல குறைஞ்சிடக்கூடாது. நம்ம அந்தஸ்துல குறைஞ்சிட்டா நம்மள சேர்ந்தவங்க நம்ம என்ன நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம், கலக்கம், கவலை இல்லைங்களா. அதனால என்ன பண்றோம்னா நமக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரிங்க, நம்ம முகத்தை நல்லா நீட்டா கழுவி சுத்தம் பண்ணி பெயிண்ட்ல அடிச்சு இல்லைங்களா, நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இல்லைங்களா, நம்ம வலியினா செச்சுட்டு நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறாம நம்ம காமிச்சுக்கிறோம் இல்லைங்களா. நம்மளுடைய செல்வத்தை வெளியில காட்டுறோம், நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் ஓபன் பண்ணி காட்டுறோம், நம்பர் நல்லா அந்தஸ்தா இருக்குன்னு. அதுலயும் பார்த்தா சௌரஸ்வரில் இந்த உயர் நிலையில இருக்கிற ஜனங்கள் இயற்கையாக அவங்க அந்தஸ்து இருக்கு. ரொம்ப கீழே இருக்கிற ஜனங்கள் அந்தஸ்து பத்தி நினைக்க மாட்டாங்க. இந்த மிடில் இருக்கிற ஜனங்கள் தான் மெஜாரிட்டி, அவங்க மேலையும் போக முடியாது கீழே இறங்க முடியாதுங்க. அதனால என்ன பண்ணணும்னா அந்தஸ்தையும் மெயின்டைன் பண்ணணுங்க சகோதரர்ல. அந்த அந்தஸ்து இல்லைன்னா நாலு பேர் மதிக்க மாட்டான்னு சொல்லிட்டு சாகுற வரைக்கும் தான் தன் குடும்பம், தன் பிள்ளைகள், தன்னுடைய உறவினர்கள் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. தன்னை பத்தி உயர்வாவும் தன் குடும்பத்தை பத்தி உயர்வாவும் பேசி என்ன சாதாரணமா நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில காமிச்சிட்டு இருப்பாங்க சகோதரர்ல. இப்படி அந்தஸ்து கூட மையப்படுத்தி இன்னைக்கு பொக்கிஷத்தை பொக்கிஷமா நினைக்கிறத பாக்குற அன்பாந்த சகோதரர்ல. அது போல தொழில், அநேக தொழில் அதிபர்கள் இல்லைங்களா, அவங்கள போட்டி பொறாமை இதுல வந்து இதுல கூட சகோதர சொல்ல நிறைய கொலை பண்ணிக்கிறாங்க, மர்டர்ஸ் நடக்குது இல்லைங்களா, போட்டிகள் நடக்குது. தொழில் வளர்ச்சியில நிறைய போட்டிகள் இருக்குதுங்க சகோதர சொல்ல. இது வந்து அவங்களுக்கு ஒரு பொக்கிஷம், இந்த தொழில் இருக்க வரைக்கும் அவங்களை யாரும் அசைக்க முடியாதுங்க. அதனால அது ஒரு மாபெரும் பொக்கிஷமா நினைக்கிறத பாக்குறோம் அன்பாந்த சகோதர சொல்ல. அதை விட அது போல திறமை, திறமை கூட ஒரு மனுஷனுக்கு மாபெரும் பொக்கிஷமா இருக்குது அன்பாந்த சகோதர சோர்ல. யாருக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு திறமை இருக்குதோ அந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வச்சுட்டு யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. எனக்கிட்ட அந்த திறமை இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் ஒன்னும் அசைக்க முடியாது இல்லைங்களா. ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குதுங்க. திறமை இல்லாத சகோதர சோழி யாருமே கிடையாதுங்க, இந்த உலகத்துல யாரும் கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது, அதை அவங்க கண்டுபிடிக்கணுங்க. அதை கண்டுபிடிச்சவங்க ஜெயிச்சிருவாங்க. அதை கண்டுபிடிச்சு அதை வளர்த்துக்கணுங்க. அதை வளர்த்தும் போது திறமையை கண்டுபிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு பொக்கிஷமா நினைப்பாங்க. இதை வச்சுட்டு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இதை வச்சு என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு பொக்கிஷமா நினைக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதர சோழர் திறமையை பொக்கிஷமா நினைக்கிறாங்க. இது போல சகோதர சோழர் மனிதர்களுக்கு அநேக வகையில பொக்கிஷத்தை பொக்கிஷம் இருக்கிறத பாக்குறோம். அநேக விஷயங்களை தன்னுடைய பொக்கிஷமா நினைக்கிறத பாக்குறோம் அன்பார்ந்த சகோதர சோழர். ஏன்னா இந்த பாடுள்ள மனுஷ வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷமும் இல்லைங்க. உலக ஜனல கேட்டு பார்த்தா எதுக்கு நம்ம பிறந்தோம், எதுக்கு நீங்க பிறந்தீங்கன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாதுங்க. வாழ்ந்தோம் செத்தோம் அவ்வளவுதான். நிறைய சம்பாதிக்கணும், நம்ம சந்ததிக்கு சேர்த்து வைக்கிறோம், நம்ம செத்து போயிடும் அவ்வளவுதான். அவங்களுக்கு என்னன்னு தெரியாதுங்க. தேவனுடைய தெய்வீகத்திட்ட தெரிஞ்சிருந்தா தான் நம்ம ஏன் பிறந்தோம், நம்முடைய எதிர்காலம் என்ன, இப்ப நம்ம எப்படி இருக்கணும், அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அன்பார்ந்த சகோதர சொல்ல. ஆனா மனிதனுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதுக்கு பாக்குறோம். ஏன்னா இந்த பொக்கிஷம் வந்து மனிதனுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அன்பார்ந்த சகோதர சொல்ல மகிழ்ச்சி கொடுக்குது. முதலாவது அவருக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது அந்த பொக்கிஷம். ரெண்டாவது சகோதர சொல்ல நம்பிக்கை கொடுக்குது. எந்த ஒரு விஷயத்திலும் நம்மளால முடியும், நம்மள்கிட்ட அந்த பொக்கிஷம் இருக்கு, ஸ்ட்ரென்த்துங்க அது. ஒரு நம்பிக்கை கொடுக்குது, வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் மனசுல சகோதர சொல்ல. அது மட்டுமல்ல ஜீவனுக்கு எழுச்சி ஊட்டுது இந்த பொக்கிஷம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே அதுதாங்க, ஜீவனுக்கு எழுச்சி ஊட்டுது. எப்படி ஒரு நோயாளி ஒரு பேஷண்ட் அப்படியே படுத்த படுக்க கிடக்குறவருக்கு ஒரு பழத்தை புளிஞ்சு கொடுத்தா அப்படி எது சொக்காது கண்ணால அப்படி பாக்குறாரோ, முட்டை முட்டை பாக்குறாரு இல்லைங்களா, ஒரு எழுச்சி இல்லைங்களா. அது போல இவர் பேக்கர் ஒரு பொக்கிஷம் இருந்துச்சுன்னா சகோதர சொல்ல வாழ்ற வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம் இருக்கு, ஒரு எழுச்சி இருக்கும். அட போடா நம்மள்ட்டதான் எல்லாம் இருக்குது இல்ல, அந்த நம்பிக்கை சகோதர சொல்ல ஒரு எழுச்சி. அந்த ஜீவனுக்கு ஒரு எழுச்சி கூட, உயிரோட வாழ்றது கூட ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி இருக்கும் அன்பார்ந்த சகோதர சொல்ல. அது மட்டுமல்ல அவனுடைய ஆற்றலுக்கு ஒரு ஊக்கு விசையா இருக்குதுங்க இல்லைங்களா. பாருங்க, நல்ல உழைக்கிற ஜனங்கள் பொக்கிஷம் அவங்களுக்கு சேர சேர இன்னும் அதிகமா உழைக்க ஆரம்பிப்பாங்க. ஒன்னு கடின உழைப்பு செய்வாங்க, ஒன்னு வேகமா வேலை செய்வாங்க சகோதர சோல. அத வந்து அல்லும் பகலும் ஒரு உயிர் மூச்சா நினைச்சு வேலை செய்வாங்க சகோதர சோல. அப்படி அது போல அது எப்படி இருக்குன்னா ஒரு ஊக்கு விசையா இருக்குது, நம்ம ஆற்றலுக்கு ஊக்கு விசை, ஒரு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுது அன்பார்ந்த சகோதர சோல. அது மட்டுமல்ல அநேக தடைகள் இருந்தா கூட விடாமுயற்சியோட செல்லக்கூடிய அந்த திறன் கூட அது கிடைக்குது அன்பார்ந்த சகோதர சோல. மற்றும் சகிப்புத்தன்மை அது கூட இருக்குதுங்க. அந்த பொக்கிஷம் இருந்துச்சுன்னா, பொக்கிஷம் இல்லாத ஜனங்கள்ட்ட எதனாச்சும் ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா எப்படி இருக்கு தெரியுமா, உங்களுக்கு அப்படியே வாடி போயிருவாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சே, நான் நீ என்ன பண்ண போறேன், எனக்கு எல்லாம் போச்சு, நீ என்ன இப்படி வாழ போறேன், இனி நான் எதிர்காலத்தை என்ன நினைக்க போறேன், என்ன எப்படி நான் இருக்க போறேன், இனி எப்படி இதெல்லாம் சம்பாதிக்க போறேன், இனி எப்படி இருப்பேன், இந்த மாதிரி பல குழப்பங்கள் வந்து அவரை தாக்குங்க. ஆனா பொக்கிஷம் இருக்க ஜனங்களுக்கு சாதாரணமா சகிப்புத்தன்மை இருக்குங்க அவளுக்கு. அப்போ பரவாயில்ல, போனா போட்டோம், வேற பாத்துக்கலாம் சாதாரணமா சொல்லுவாங்க. என்னங்க இப்படி ஆச்சு பேசாது, அது பரவாயில்ல பாத்துக்கலாம் வேற பாத்துக்கலாம் சகோதர சொல்ல. காரணம் சகிப்புத்தன்மை, அவர்கிட்ட இருக்கிற பொக்கிஷம் ஒரு சகிப்புத்தன்மையை கொடுக்கறத நம்ம பாக்குறோம் அன்பார்ந்த சகோதர சொல்ல. இது போல இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு அநேக விதத்துல பொக்கிஷம் ரொம்ப முக்கியமா இருக்குது அன்பார்ந்த சகோதர சொல்ல. அதனாலதான் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா ஏதோ ஒரு எதிர்காலத்துல ஒரு பொக்கிஷத்தை சேர்த்துன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. பல வகையில யாராரு எதை பொக்கிஷமா நினைச்சு விரும்புறாங்களோ அதை பெற்றுக்கொள்வதற்காக அநேகமா போராடிட்டு இருக்கிறாங்க ஜனங்களை சகோதர சகோதரிகளை. அப்படி இருக்கும்போது இந்த ஜனங்கள் மத்தியில தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட ஆவிக்குரிய ஜீவிகளா எடுக்கப்பட்ட அந்த புது சிஷியலாகிய நமக்கும் பொக்கிஷம் இருக்குதுங்க. நாம இந்த பொக்கிஷத்தையே மையமா நினைச்சு வாழ்ந்த நாம இப்ப அதுல இருந்து வெளியே வந்துட்டோங்க. இந்த மனித உலகத்துல நம்ம மறிச்சிட்டோம், இப்ப ஆவிக்குரிய ஒரு புது சிருஷ்டின்ற வாழ்க்கைக்குள்ள நம்ம கால் எடுத்து வச்சிட்டோம் அன்பார்ந்த சகோதர சொல்ல. நம்ம ஒரு புதிய ஜீவன் பெற்று புதிய வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோங்க. நான் உலகத்தார் அல்ல இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது அன்பார்ந்த சகோதர சொல்ல நமக்கு ஒரு பொக்கிஷம் இருக்குதுங்க. உலகத்தின் இருதயம் போல நம்ம இருதயம் இருக்க முடியாது, இருக்க கூடாதுங்க. சகோதர சொல்ல உங்கள் இருதயம், உங்க பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. உலக ஜனங்களுடைய இருதயமே எங்க இருக்குதுன்னா அவள் எங்க பொக்கிஷம் நினைக்கிறாங்களோ அங்கதான் இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது தேவன் நம்மள்கிட்ட கேட்கிற, புது சிஷியிட்ட கேட்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உன் இருதயத்தை எனக்குத்தான். சகோதர சொல்ல உங்க இருதயத்தை எனக்கு கொடுத்துருங்க. உங்க இருதயத்தை உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உங்க பொக்கிஷம் சேராது. சகோதர சொல்ல பூமியில சேர்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பேங்க் போறனுச்சோம்ல, நிறைய அமௌண்ட் போட்டிருக்கிறோம், நம்ம பணம் சேர்த்துறோம். சேர்த்துட்டு பேங்க்ல போயிட்டு நம்ம சலான் ஃபில்அப் பண்ணி நம்ம கொடுக்கறோம். இந்த மாதிரி நான் அமௌண்ட் என்னுடைய பணத்தை எடுக்கிறேன், ஒரு 2 லட்சம் ரூபாய் எடுக்கலான்ட்டு ஃபில்அப் பண்ணி கொடுக்கறோம். அவங்க பார்த்துட்டு சார் உங்க அக்கௌண்ட்ல ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்னு எப்படி இருக்குங்க? ஐயோ நான் போட்ட பணமெல்லாம் வேற எதுவும் பேங்க்ல போட்டிருக்கல போய் பாருங்க அப்படின்னு எப்படி இருக்குங்க? அது போல நம்ம நிறைய பொக்கிஷம் தேர்றோம், சேர்த்தறோம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில். இந்த அந்த பொக்கிஷம் ஒருவேளை பூமிக்குரியதா இருந்துச்சுன்னா நாம அங்க போய் பார்த்தா நம்மளுடைய பேங்க் எம்டியா இருக்குங்க. சகோதர சொல்லு அங்க நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னா இருங்க. அப்ப நம்ம சேர்த்ததுல எங்க இருந்துச்சுன்னா உலகத்தின் தேவைகளுக்காக, உலக மனுஷங்களை போல நம்ம சேர்த்துட்டு. சகோதர சொல்ல அப்படி இருக்கும்போது அதான் தேவன் சொல்றாரு, உன் இருதயத்தை எனக்கு தான் சொல்றது. நான் பாக்குறோம் அன்பாந்த சகோதர சொல்லு நீதிபதி நீதிமொழிகள் 23:26 வாசி.
என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக.
என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் எனது வழியை நோக்குவதாக அப்படின்னு சொல்லுது. சகோதர சொல்ல அது நம்ம தெரியும் வழின்னு என்னன்னு தெரியல. நம்ம நிறைய அடிப்படை சதத்திலேயே பாத்துருவோம், 3 வழிகள்லாம் பாத்திருக்க இல்லைங்களா. சகோதர சொல்ல நாம் வாழும் போகும் பாதை, வாழ்க்கை முறை இல்லைங்களா. சகோதர சொல்ல உன் வழிகள் என்னை நோக்குவதாக, உன் இருதயத்தை எனக்குத்தான், அதுக்கப்புறம் நீ வாழ்ற வாழ்க்கை போகும் பாதை என்ன பாக்குவது, என்ன பாக்கட்டும் அப்படி சொல்ற அன்பாங்க சகோதர சொல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு புது சிருஷ்டி தன்னுடைய பொக்கிஷமே வேறன்றத முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பாந்த சகோதர சொல்ல. நாம இந்த உலக ஜனங்களை போல இல்ல, அதுல மறிச்சிருக்கிறோம் அப்படி சொல்லி பாக்குறோம். அதனாலதான் சகோதர சொல்ல இந்த பொக்கிஷத்துல தேர்றதுக்காக நம்ம என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்றோமோ அதெல்லாம் நம்முடைய தாளந்துங்க. அந்த தாளந்தெல்லாம் எனக்கு ஜீவ பலி ஆக்கிருன்னு சொல்றாரு சகோதர சொல்ல. அந்த ஜீவன் போல நினைச்சிட்டு இருக்கிற அந்த தாளந்த அதை பலியாக்கிரு அப்படின்னு சொல்றத பாக்குற அன்பாந்த சகோதர சொல்ல. நம்முடைய ஞானம், நேரம், செல்வம், செல்வாக்கு, ஆரோக்கியம் இல்லைங்களா சகோதர சொல்ல, இதெல்லாமே எப்படின்னா இதை வச்சுதானே நீ அதை தேடிட்டு இருக்கிற அந்த பொக்கிஷத்தை, உலகத்துக்கு பொக்கிஷத்தை இது எனக்கு நீ பலியாக்கிரு அப்படி கரெக்டா நம்ம தேடுவோம் அப்படி சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது பொக்கிஷம் அதுன்னு என்னன்னு அதை கூட கண்டுபிடிக்கணுங்க. பொக்கிஷத்துக்கு கூட டெபினேஷன் இருக்குதுங்க. ஏழாம் தூதர் எப்படி சொல்றாருன்னா, ரீபின்ஸ் 5861 எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பொக்கிஷம் என்ற வார்த்தைக்கு எப்படி என்ன சொல்றாருன்னா, பூரிப்பு, வாஞ்சை, மகிழ்ச்சி, திருப்தி இவை அனைத்து உணர்வுகளையும் உள்ளடக்கியதான் பொக்கிஷம் அப்படின்றாருங்க. சகோதர சொல்ல பூரிப்பு, வாஞ்சை, மகிழ்ச்சி, திருப்தி இவை அனைத்து உணர்வுகளையும் உள்ளடக்கியதுதான் பொக்கிஷம் அப்படிங்கிறார் அசகோர. அதனாலதான் உன்னுடைய தாளந்து எனக்கு கொடுத்த ஜீவபுலியாக்க சகோதர சொல்ல. உலகத்துக்கு செஞ்சிட்டு இருந்த நம்முடைய மேலான விஷயம் தேவனுக்காக நம்ம அர்ப்பணிக்க ஆரம்பிக்கணும் அன்பாந்த சகோதர சொல்ல. அப்ப பூரிப்பு, வாஞ்சை, மகிழ்ச்சி, திருப்தி இந்த 4 காரியங்கள் மூலியமாக பொக்கிஷம் அமைஞ்சிருக்குதுன்னா, இந்த 4 காரியங்கள் மூலியமாக நாம கூட ஒரு பொக்கிஷத்தை தேடணும்னா இந்த 4 காரியங்களை நம்ம பயன்படுத்தணுங்க. பல்லோகத்தில் நமக்கு பொக்கிஷம் சேர்த்துனா கூட இந்த 4 விஷயங்கள் அதுல இணைஞ்சு பயன்படுத்தினாதான் அந்த பொக்கிஷத்தை கூட நம்ம சேர்த்து வைக்க முடியும் அப்படி சொல்லி பாக்குறோம் அன்பாந்த சகோதர சொல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த சப்ஜெக்டுக்கு ஆதார வசனமா எடுத்துட்ட வசனம் மத்தேயு 6:19-21 வரைக்கும் வாசிங்க.
பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும்.
பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டாம், இங்கு பூச்சியும் துருவும் அவளுக்கு கெடுக்கும். அது என்ன பூச்சி துருவு அப்படின்னா அரிச்சிருக்கா அப்படியே இல்லைங்களா? நம்ம எல்லாம் பூச்சி அரிக்கிற மாதிரியே நம்ம வச்சிருக்கிறோம் பொக்கிஷத்தை, அவர் எப்படி அரிச்சிடும்? பூச்சி துருவும் அரிச்சிருமா? அப்புறம்
இங்க திருடரும் கண்ணமிட்டு திருடுவா,
அது என்ன நடக்குது? திருடரும் பொக்கிஷத்தை திருடுறத பாத்துருக்கோம் இல்லைங்களா? திருடர் கண்ணமிட்டு திருடுறாங்க.
பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்க.
உங்க பொக்கிஷத்தை பரலோகத்திலே சேர்த்து வைங்க. ஏன்னா நம்ம பரலோகத்துக்கு போற ஜனங்கள், நம்முடைய குடியிருப்பு பரலோகம், நம்ம இந்த உலகத்தார் அல்ல. அப்படி இருக்கும் போது அதனாலதான் இந்த புத்தகம், தேவனுடைய புத்தகம் அந்த சபை வகுப்பாருக்காக எழுதப்பட்டதுனால நமக்கு என்ன சொல்ற அறிவுரைனா, நம்முடைய பொக்கிஷத்தை நீங்க பரலோகத்துல சேர்த்து வைங்கப்பா.
அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை.
அங்க பூச்சி துருவல இல்ல.
அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை.
அங்க திருடர் கூட கண்ணமிட்டு திருடுறது இல்ல.
உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும்.
பாத்தீங்களா, நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்குதான் நம்ம இருதயம் கூட இருக்குதுங்க. சகோதர சொல்ல இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம பொக்கிஷம் எங்க இருக்குது வச்சு கண்டுபிடிச்சோம்னா, நம்ம இருதயத்தினுடைய நினைவுகள் வச்சு நம்ம பொக்கிஷம் எங்க இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம பேங்க்ல அக்கௌண்ட்ல அமௌண்ட் சேருதான் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சகோதர சொல்ல. அப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சொல்ல, யோவான் 15:19 வாசி.
நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும்.
பாத்தீங்களா, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும் அப்படின்னு நம்மள பத்தி சொல்றாங்க.
நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினால்,
நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினால்,
நான் உங்களை உலகத்தில் இருந்தே தெரிந்து கொண்டபடியினால்,
நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால்,
உலகம் உங்களை பகைக்கிறது.
உலகம் உங்களை பகைக்கிறது. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம இந்த உலகத்தார் இல்ல, நம்ம உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த ஆவிக்குரிய மாநாடுன்னு, ஏன் ஆவிக்குரிய மாநாடுன்னு நம்ம போடணும்? மாநாடுன்னு போடலாமே சகோதர சொல்ல. உலகத்துல எத்தனையோ மாநாடுகள் நடக்குது, ஆனா இது மாநாடு அந்த மாநாடு ஒண்ணு இல்லைங்க. இது வந்து உண்மையிலே மாநாடு தான், ஆனா இது ஆவிக்குரிய மாநாடு. அன்பார்ந்த சகோதர சொல்ல, இது வந்து ஆவிக்குரிய ஜீவிகளுக்கு நடத்துற மாநாடுங்கிறது. அதனாலதான் சகோதர சொல்ல, இந்த மாபெரும் அழைப்புல இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு மகிமையில உட்கார்ந்து இருக்கங்க. நம்மளாம் யார் யாருன்னு ஒருத்தருக்கு தெரியாதுங்க, முன்னப்பின் நம்மள பாத்துட்டுதே கிடையாதுங்க. தேவன் நம்மளை அழைச்சிருக்காருங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அவங்க நம்ம எக்லீஷா போனதுக்கு அப்புறம் தான் யார் யார் தேவன் அழைச்சா முகமுகமா பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா நமக்கு முன்னாடி தேவன் நம்மளை பார்த்திருக்கிறாருங்க. இந்த ஆவிக்குரிய அந்த அழைப்புல வர்றது சாதாரண விஷயம் இல்ல. அன்பார்ந்த சகோதர சொல்ல, இவ்வளவு ஒரு மகிமையான விஷயத்துல நம்ம வரோம். இன்னைக்கு கூட அநேக சகோதர சகோதரிகள் இந்த நல் மனசாட்சி உடன்படிக்கை செஞ்சிருக்கீங்க நீங்க, உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். உங்களுக்கு அந்த மகிமைகளை நீங்க பிரவேசிச்சிங்க சகோதர சொல்ல. அதனால ரொம்ப சந்தோஷப்படுங்க. நீங்க இந்த உலகத்துக்குரிய பாடுகளுக்காக நீங்க பாடுபட மாட்டீங்க, சத்தியத்தின் நிமித்தம் தான் உங்களுக்கு பாடுகள் இருக்கும். அவருடைய நுகம் இலகுவானதுங்க, நம்முடைய பூமிக்குரிய நுகம் பாரமானதுங்க, அது அவர் தூக்குவாருங்க சகோதர சொல்ல. அதனால நம்ம எப்படி இருக்குன்னா, இந்த ஆவிக்குரிய உலகத்துல ஆவிக்குரிய வாழ்க்கை தான் நம்ம வாழணும். ஏன்னா நம்ம ஆவிக்குரியவர்கள். அப்படி இருக்கும்போது அன்பார்ந்த சகோதர சொல்ல, நம்முடைய குடியிருப்பு கூட பிலிப்பியர் 3:20 வாசி.
நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குதுங்க? பரலோகத்தில் இருக்கிறது. சகோதர இதெல்லாம் படிக்கும் போது நம்ம மனசுல என்ன வரணும்னா, நாம ஏதோ அந்நிய தேசத்தில் இருக்கிற ஃபீலிங்ஸ் தான் இந்த பூமியில வாழணுங்க. நம்ம நம்ம வாழ்ற ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொரு நொடி பொழுதும் கூட நம்ம ஏதோ வேறொரு இடத்துல நம்ம இருந்துட்டு அந்த ஃபீலிங்ஸ் தான் இருக்கு. பூமி நம்ம சொந்தமானதுன்ற நினைவுல தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நம்ம கடந்து போகணும். அன்பார்ந்த சகோதர சொல்ல, நம்முடைய குடியிருப்போ வாசிங்க.
நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
சபை நிறைவடைவதற்காக நீ காத்து கொண்டிருக்கிறோம் இல்லீங்களா? கர்த்தர் வந்துட்டாரு நிறைவடைவதற்காக நம்ம காத்துட்டு இருக்கிறோம் இல்லீங்களா? சகோதர சொல்ல, இன்னும் கூட 2 கொரிந்தியர் 4:7.
இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல்
பாருங்க சகோதர சொல்ல, தேவன் அதனாலதான் என்ன பண்றாருனா, நமக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த பொக்கிஷம் நம்மளால உண்டானது இல்லைங்க, இது வந்து உலகமே பெற்ற முடியாத மாபெரும் விஷயங்க. தேவனே இது பொக்கிஷம் சொல்றாருங்க. நமக்குள்ள ஜெனிப்பிக்கப்பட்ட புது சிருஷ்டி. இது பொக்கிஷம் சொல்லப்படுதுங்க, மாபெரும் பொக்கிஷம். இதை நம்ம எங்க வச்சிருக்கிறோம் பாருங்க,
தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி.
இது தேவனால் உண்டாகிறது விளங்கும்படி
இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம்.
நாம் ஒரு பொக்கிஷம் வச்சிருக்கிறோங்க, மாபெரும் பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களில் சுமந்திருக்கிறோம். மண்பாண்டம் நம்முடைய சரீரங்க இல்லைங்களா. இந்த மண்பாண்டம் உடையணுங்க, அப்பதான் பொக்கிஷம் வெளியே வருங்க. சகோதர சோர, இந்த மண்பாண்டமும் உடையக்கூடாது, பொக்கிஷமும் உள்ள இருக்கணும்னா ரொம்ப கஷ்டங்க. அப்படின்னா இந்த சரீரம் சாகுனுங்க, சரீரத்தின் கிரியில் சாகுனுங்க. சகோதர சோல, இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்துல சுமந்துட்டு இருக்கிறோம், நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அன்பாந்த சகோதர சோல, இந்த பொக்கிஷம் ஒவ்வொரு புது சிருஷ்டியும் ரொம்ப ஜாக்கிரதையா பராமரிக்கணுங்க இல்லீங்களா. உலகம் பெற்றிராத பொக்கிஷம் நம்மள்கிட்ட தாங்க இருக்குதுங்க. இந்த பூமியில இருந்துகிட்டு நமக்கு வந்து மேல பாஸ் கிடைச்சிருக்குதுங்க, போறதுக்கு ஒரு ரூட் கிடைச்சிருக்குங்க. சகோதரத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு மகிமையான ஒரு வாய்ப்பு நம்ம கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா நம்ம எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சகோதர ஒரு ஆவிக்குரிய ஜீவிகளா பரிசுத்தமா பரிசுத்தருடைய வாரிசுகள் போல நமக்கு அந்த வாய்ப்பை பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது சகோதர சொல்ல, நம்ம இந்த பூச்சியும் துருவும் திருடரும் இந்த பூமியில எப்படி கண்ணை மட்டி திருடுறாங்களோ அது போல இந்த பொக்கிஷத்தை யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. சகோதர சொல்ல, இந்த பூமியில எப்படி இந்த பூச்சியும் துருவும் திருடர்கள் கண்ணை மட்டி திருடுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பூமிக்குரிய பொக்கிஷம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சகோதர சொல்ல, ஒரு பூச்சி அரிச்சிச்சுன்னா எப்படி இருக்குன்னா அது கொஞ்சமா குறைஞ்சு இல்லாம போயிருக்கு. ஒரு துரு பிடிச்சதுன்னா நல்ல ஸ்ட்ராங்கான இரும்பு கூட அப்படியே அரிச்சு அரிச்சு பலம் இழந்து உடஞ்சிருங்க. திருடர் திருடுனாங்கன்னா அது காணாது போயிருங்க. அது போல இந்த பூமியில நாம ஒருவேளை பொக்கிஷமா நினைச்சு சேர்த்துட்டு இருந்தோம்னா அது எப்படி நடக்கும்னா, பூச்சியும் துருவும் திருடர்களும் கண்ணமிட்டு திருடுறது போல, பூச்சி அரிக்கிறது போல, துரு பிடிக்கிறது போல அந்த பொக்கிஷம் நிலைச்சு நிக்காது, அழிஞ்சிரும். அன்பாந்த சகோதர சொல்ல, எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிக பிரயாசப்பட்டு அதை திறம்பட நிர்வாகித்து அக்கறையா கட்டின சொத்து வீடுகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சகோதர சொல்ல, ஒரே இரவுல கூட அழிந்து போக முடியும். நம்ம அது மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கிறோம். இது இருக்குது நமக்கு நம்பிக்கை வச்சுக்கிறோம். தேவன் நினைச்சா ஒரு நைட்ல முடிச்சிடலாங்க. எத்தனையோ பூகமம் இல்லீங்களா, அவங்க சொத்தெல்லாம் காணாம போச்சு. சென்னையில வெள்ளம், அவங்க வச்சிருந்த பொருள் எல்லாம் வேஸ்டா போச்சுங்க. கார் எல்லாம் வந்து செகண்ட்ஸ் வித்த கூட வாங்கறதுக்கு ஆள் இல்லைங்க. அந்த மாதிரி நிலைமைங்க. அந்த வீடெல்லாம் வந்து அடிமட்ட விலைக்கு புது வீடுங்க, அதெல்லாம் விக்கிறது வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்க. சகோதர சொல்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குது. அது மட்டுமல்ல, நாம் அதிகமா நேசித்தவர் இல்லைன்னா நம்முடைய புகழ் பெயர் இதெல்லாம் வந்து சில சபல புத்திக்காரர்கள் உலகத்தில் இருக்காங்க. அவங்களால சகோதர சொல்ல, அவங்களோட உணர்வுகளால என்ன தூஷிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு இது என்னன்னா இல்லாமல் போயிருங்க. நம்ம அதிகமா நேசித்தவர் அவர் இல்லாத போயிருவாரு, நம்முடைய புகழ் பெயர் எல்லாம் காலியாயிருக்கும் சகோதர சோல. அது மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயத்தில் அந்தஸ்து உயர் பதவி இதெல்லாம் வந்து சகோதர சோல சில காலத்துக்கு உயர்த்தப்பட்டு மீண்டும் சில திடீர்னு இறங்கிருங்க, காணாத போயிரு, இதுவும் இல்லாத போயிருங்க. அது மட்டுமல்ல சகோதர சோல, நம்முடைய பெயர், நம்முடைய பெயர் கூட எப்படின்னா உயர்வா பேசப்பட்டிருக்க பெயர் திடீர்னு தீமையா பேசப்பட்டு நம்மளை சமுதாயத்திட்டு ஒதுக்கிடுவாங்க. அதுவும் திடீர்னு நடக்கலாம் வாழ்க்கையில, இதெல்லாம் திடீர்னு காணாது போயிருங்க சகோதர சோல. அது மட்டுமல்ல, நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த சேமித்து வைத்த வீடுகளும் நிலங்களும் உடைமைகளும் அரசாங்க அதிகாரத்தால் பறிக்கப்பட்டு என்னாச்சுன்னா நம்மளை விட்டு அகண்டு கூட போலாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல, ஏதோ ஒரு கேஸ்னால, ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல அதெல்லாம் நம்மளை விட்டு போறது கூட வாய்ப்பு இருக்கு அன்பாந்த சகோதர சோல. அது மட்டுமல்ல, எத்தனையோ வாலிபர்கள் தங்களுடைய ஆரம்ப வாழ்க்கை எத்தனையோ கற்பனைகள் எல்லாமே சிதைஞ்சு போயிடும். நம்ம பெற்றோர்கள் நினைச்ச கற்பனையெல்லாம் கூட காணாது போயிருதுங்க சகோதர சொல்ல. அது மட்டுமல்ல, நீண்ட காலமா நம்பிக்கையை வச்சிருந்த நண்பர்கள் இவங்க மேல நட்பு, இவங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாங்க, இது கூட ஒரு காலத்துல புறமுதுகு காமிச்சிருவாங்க சகோதர சொல்ல. அது கூட நம்ம நட்பு நமக்கு இல்லாத போவோம் அன்பாந்த சகோதர சொல்ல. நமக்கு மன கஷ்டங்களை கூட கொண்டு வரதுக்கு கொண்டு வரும் அப்படி சொல்லி பாக்குறோம். அது மட்டுமல்ல சகோதர சொல்ல, நம்ம அதிகம் நேசித்த நம்முடைய குடும்பம், நம்முடைய குடும்பங்கள் சில நேரம் பிளவுபட்டு சிதறடிக்கப்படுறது கூட வாய்ப்பு இருக்கு அன்பாந்த சகோதர சொல்ல. இல்லட்டினா மரணத்தினால் தாக்க கூட படலாங்க. இதெல்லாம் நம்ம பொக்கிஷமா நினைக்கிறங்க, நம்ம குடும்பம் கூட பொக்கிஷமா நினைக்கிறங்க. எனக்கு உலகமே என் குடும்பம் தான், என்னுடைய மனைவி என் பிள்ளைகள் அதுதான் என் உலகமே, அப்படி கூட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது கூட காணாது போயிருங்க சகோதர சொல்ல, இது கூட இங்க பூச்சியும் துருவகம் திருடர்களும் கண்ணு மட்டும் எடுத்துருவாங்க சகோதர. இது பூமியில எது நிலைச்சு நிக்காது அப்படி சொல்லி பாக்குறோம். அது மட்டும் இல்ல சகோதர சொல்ல, பிரகாசமா சுடர் விடாத மெழுகு திரி போல நம்ம குடும்பத்துல கூட அன்பு எப்படி பாத்தீங்கன்னா விட்டு விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு. நல்ல அன்பான குடும்பம் எப்படி இருக்குன்னா திடீர்னு சில பிரச்சனைகள்னால அன்பு அப்படியே குறைய ஆரம்பிச்சிருங்க, கடைசியில் அணைஞ்சு கூட போறது வாய்ப்பு இருக்குது. அன்பாந்த சகோதர சொல்ல, இந்த பூமிக்குரிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபெயிலியருங்க, இங்க எல்லாமே நிலைச்சு நிக்காதுங்க. அதனால நாம இந்த பூமிக்குரிய அல்லன்றதை நம்ம மனதில் வச்சுக்கணும். அன்பாந்த சகோதர சொல்ல, இந்த மாதிரி நொறுங்குண்ட ஜனங்கள் தான் என்ன பண்றாங்க, கடைசியில கடவுளை தேடுறாங்க. புது சிஷியில நாம எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம் அன்பாந்த சகோதர சொல்ல. ஒருவேளை நம்ம நொறுங்குண்ட இது இருந்தா கூட கர்த்தர் எப்படி சொல்றாரு, நமக்கு எப்படி அழைப்பு கொடுக்கிறாருன்னா சங்கீதம் 34:18 வாசிங்க.
நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார்.
பாத்தீங்களா, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவிகளை, நறுங்குண்ட வாசிங்க,
நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார்.
சகோதர நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் அப்படி சொல்லி பாக்குறோம். சகோதர சொல்ல, இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா புயல் வீசுற கடல்ல நம்ம கப்பல் ஒட்டிகளா அங்கும் இங்கும் அடிக்கப்பட்டு அலக்களிக்கப்பட்டு இருக்கிறாங்க சகோதர சொல்ல. இதுல வந்து நமக்கு அந்த புயல் அந்த அனுபவம் எல்லாம் இதுக்குன்னா ஒரு நிரந்தரமான ஒரு துறைமுகத்தை போய் சேரதுக்காக தாங்க சகோதர. இதுக்காக தான் நம்ம காட்டுல இங்கும் அங்கும் அலைப்பட்டு இருக்கிறோம் அன்பாந்த சகோதர சொல்ல. அந்த நிலையான அந்த துறைமுகத்தை நம்ம கண்டுபிடிச்சு அதை கொண்டு அதை போய் சேரணும் அப்படி சொல்லி பாக்குறோம். பொக்கிஷத்திலேயே உயர்வான பொக்கிஷம், மேன்மையான பொக்கிஷம் அப்படின்னு ஒண்ணு சொன்னா சகோதர சொல்ல, ரீபன்ஸ் 52:62 ஏழாம் தூதர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, பொக்கிஷத்திலேயே மேன்மையான பொக்கிஷம் என்னன்னு சொல்றாருன்னா, நம்முடைய தேவனிடத்திலும் நம்முடைய கிறிஸ்துவின் கர்த்தரிடத்திலும் நாம் வைத்திருக்கிற உறவு சகோதர சொல்ல. புது சிஷ்யன் சொல்லிக்கிற நாம நம்ம மாபெரும் பொக்கிஷத்தை நம்ம கையில் இருக்குதுன்னு நாம் நினைச்சிட்டு இருந்தோம்னா என்ன ஒரு மாபெரும் பொக்கிஷன் பாத்தீங்கன்னா, நம்முடைய தேவனிடத்திலும் நம்முடைய கர்த்தரிடத்திலும் நாம் வைச்சிருக்கிற உறவே மாபெரும் பொக்கிஷம். அன்பாந்த சகோதர சொல்ல, இந்த உறவு நம்மளை விட்டு பிரிஞ்சவோ விலகுனவோ வீக்கானவோ பயப்படுங்க சகோதர சொல்ல. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலையும் தாண்டுவேன். பரிசுத்தம் பேசுறாங்க இல்லைங்களா, தேவ ஜனங்கள்லாம் பேசுறாங்க. எந்த நம்பிக்கையில உறவு, தேவனுடைய உறவு சகோதர சொல்ல, நமக்கு கர்த்தருடைய உறவு அண்ணனுடைய உறவு சேர்ந்து இருக்குதுங்க இல்லைங்களா, புது சிஷ்டிகள் இல்லைங்களா சகோதர சொல்ல. இதுதான் மேலான பொக்கிஷங்க. இந்த பூமியில உலகத்துடன் பிரிக்கப்பட்டவங்கன்னா உலகத்துல பர்லோகத்துல பொக்கிஷம் சேர்த்துக்குன்னா முதல் பொக்கிஷம் என்ன நமக்கு தெரியணுங்க, அதுக்கப்புறம் அது எப்படி சேர்த்ததுன்னு கூட தெரியணுங்க சகோதர சொல்ல. பொக்கிஷத்தை நம்ம சேர்த்தே ஆகணுங்க. இன்னைக்கு நாம பார்க்கலாம் யார்ட்ட பொக்கிஷம் இருக்குது, உயர்ந்த மேலான பொக்கிஷம், யாரால நம்ம தேவனோடும் கர்த்தரோடும் நெருங்கிய உறவு வச்சுட்டு இருக்கிறோம், நம்மள யாரும் ஒன்னும் பண்ண முடியாதுங்க. துறைத்தனங்களோ அதிகாரங்களோ வான தூதர்களோ தேவ யாராலும் ஒன்னும் பண்ண முடியாதுங்க சகோதர சொல்ல. இதுதான் ஒரு மாபெரும் பொக்கிஷமா நமக்கு இருக்குது அப்படி சொல்லிப்பாங்க. இது ஒரு மேலான பொக்கிஷம் அன்பாந்த சகோதர சொல்ல, இதை ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க பொக்கிஷம் டெபினேஷனுக்கு தூதர் ஏழாம் தூதர் என்ன சொல்றாருனா, பூரிப்பு வாஞ்சை மகிழ்ச்சி திருப்தி இது அனைத்து உணர்வுகளும் உள்ளடக்கியது பொக்கிஷம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின் போது இன்னைக்கு நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில இதை வச்சு செக் பண்ணி பார்த்தலாமே, பூரிப்பு எப்படி இருக்குது, வாஞ்சை எப்படி இருக்குது, மகிழ்ச்சி எப்படி இருக்குது, திருப்தி எப்படி இருக்குது, செக் பண்ணிடலாங்களே சகோதர சொல்ல. நம்ம பொக்கிஷத்தை நாமளே செக் பண்ணி பார்த்தலாமே, இது உணர்வுகள் உள்ளடக்கிதான் இது பொக்கிஷம். இன்னைக்கு நம்முடைய பூரிப்பு எப்படி இருக்குது செக் பண்ணலாம். அன்பாந்த சகோதர சொல்ல, மத்தேயு 3:17
அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது.
பாருங்க, தேவன் இயேசு கிறிஸ்துவை சொல்றார், என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின் போது இவரில் நான் பூரிப்படுகிறேன். அத சரியான அர்த்தம், பூரிப்பு மகிழ்ச்சி எல்லாம் சொல்லாங்க. இவரில் நான் பூரிப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பூரிப்படுகிறேன். தேவன் இயேசுவை பார்த்த மகனை பார்த்து சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பூரிப்படுகிறேன். நாமளும் தந்தையே தந்தையின் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோம், தந்தையே தந்தையின் பேசிக்கிறோம், அப்பாவுடைய கிருபன் சொல்லிட்டுக்கிறோம், நம்ம மகன் சொல்லிக்கிறோம், மகன் சொல்லிக்கிறோம். இப்ப தேவன் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா, இது என்னுடைய நேசகுமாரன், நேசகுமாரதி, இவரில் நான் பெரிய பூரிப்படுகிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? பெரிய இருக்க பூரிப்பு அடையிற மாதிரி இருக்குதுங்களா சகோதர சொல்ல? நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வெட்ட வெளிச்சமா இருக்குதுங்க. சபைக்கு வந்தா, எக்லீசியா வந்தா ஒரு வாழ்க்கை, உலகத்துல வந்தா ஒரு வாழ்க்கை இல்லைங்களா? நாம மாறி மாறி வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. அது மட்டுமல்ல, நம்ம சகோதர சகோதரிக்குள்ள கூட நம்ம வந்து ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்றோமான்னு கூட செக் பண்ணி பார்த்துருங்க சகோதர சொல்ல. ஒருவேளை நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சோ, இல்ல நம்ம மாமிசத்துக்கு ஏற்றா போய் மாறி மாறி வாழ்ந்துட்டு இருந்தாவோ, நாம நேசகுமாரர் அல்ல, வேஷகுமாரர்கள், வேஷம் போடுகிற குமாரர்கள். இது ரொம்ப மோச குமாரர்கள் சகோதர சொல்ல. இது நம்ம வேஷகுமாரர்கள், வேஷம் போட்டு உலகத்துல நேசகுமார் சொல்லிட்டு இருக்கிற வேஷகுமார்ல நம்ம வாழ்ந்துருவோம். நாம சகோதர சோழ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. நம்மள நாமே நாசம் பண்ணிக்கிற நாசகுமாரர்கள் இல்லீங்களா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிச்சுக்கிறவங்க நாமளே சகோதர சோழ. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தேவன் நம்மள பார்த்து சொல்ல முடியுமா, இவரை நான் பூரிப்படைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு? ஆம் சகோதர சோழ, இன்னைக்கு நம்மளுடைய நிலையை நம்ம பார்க்கணும். நாம உலகத்துட்டு பிரித்தெடுத்த நாம மீண்டும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, நம்ம கிரியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க, நம்ம உள்ளான எண்ணங்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அன்பான சகோதர சொல்ல, நம்ம யாரு யாரு ஏமாத்தின அவசியமே இல்லைங்க. ஏமாத்தலாம் நாம தாங்க. நம்ம மத்தவங்க முன்னாடி வேஷம் போட்டு இருக்கிறோங்க, அவ்வளவுதாங்க. பரிசுத்தவங்களை போல வேஷம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. ஆனா உண்மையில நம்ம நேசகுமாரா இல்லைங்க சகோதர சொல்ல. அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை கூட வாழணும் அன்பார்ந்த சகோதர சொல்ல. அப்படி இருக்கும்போது இந்த புது சிஷ்யோட வாழ்க்கை வந்து இது ஒரு கற்பனையின் வாழ்க்கை இல்லைங்க, இது ஒரு பொழுதுபோக்கான வாழ்க்கை இல்லைங்க, ஒரு கூட்டம் சேர்த்தக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லைங்க சகோதர சொல்ல. ஜீவன், ஜீவன் வாழ்க்கை உயிருங்க, அது நம்ம உயிர் பெற்றுக்கிறோங்க, அதை அழியாம பாதுகாக்கணுங்க. நம்ம மறுரூபம் மாறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி சகோதர சோல, இந்த மாதிரி ஒரு பூரிப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறான்னு செக் பண்றோம். ரெண்டாவது வாஞ்சை. வாஞ்சைன்னு சொல்லும் போது 2 கொரிந்தியர் 5:2.
ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம்.
அப்படிங்களா? நம்ம அப்படியே தவிக்கிறோமா? செக் பண்ணலாம். இந்த கூடாரத்தில் நம்ம தவிக்கிறோமா அந்த பரம வாசத்தை தரிச்சுக்கிறதுக்காக? உண்மையில அந்த தவிப்பு நமக்குள்ள இருக்குதா நம்ம செக் பண்ணாங்க சகோதர சொல்ல. இந்த கூடாரத்துக்காக தவிக்கிறோமா, இந்த கூடாரத்துல இருந்து நம்ம தவிக்கிறோமா அந்த பரம வாசத்துக்கு போறதுக்காக, இல்ல இந்த கூடாரத்துக்காக தவிக்கிறோமா சகோதர சொல்ல? அது கூட நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னும் கூட வாசல் வாசம் சங்கீதம் 91:14.
அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்.
அவரிடத்தில் வாஞ்சையா இருக்கும் போதுதான் நம்ம அந்த உயர்ந்த அடைக்கலத்துக்கு நம்ம போக முடியும் அன்பார்ந்த சகோதர சோல. அப்படி நம்ம வாஞ்சை இப்ப எதன் மீது இருக்குது இன்னைக்கு சகோதர சோல? இன்னைக்கு நம்ம இப்ப வேத மாணவர்களா நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாம் வந்து நமக்குன்னு தேவன் அநேக அந்தந்த ஊர்களே சபைகளை ஏற்படுத்தி நிழலான சபைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அந்த சபைகளை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சத்தியத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் சகோதர சோல. உண்மையை நம்ம சொல்ல போனா 7 தூதர் மூலியமா நம்ம அநேக சத்தியங்கள் தேவன் வெளிப்படுத்தினார். நமக்கு அநேக சத்தியங்களை கேட்டு நம்ம சந்தோஷப்படுற நாம எதன் மீது, நம்ம கேட்ட சத்தியத்தில் எதன் மீது அதிக வாஞ்சை நம்ம செலுத்திட்டு இருக்கோம் தெரியுங்களா? தேர்தல் எலெக்ஷன் சகோதர சோதர அதுல தான் நம்ம வாஞ்சை ஃபுல்லா காமிச்சிட்டு இருக்கிறோங்க. ஏழாவது சொன்ன சத்தியத்தில் இது ஒண்ணுதான் ரொம்ப முக்கியமா தெரியுதுங்க சகோதர சோதர. இதுக்காகவே நம்ம வாழ்ற மாதிரி போயிடுச்சுட்டு இருக்குதுங்க அன்பந்த சகோதர சோதர்ல. நம்முடைய வாஞ்சை கூட இந்த நம்ம அக்கௌண்ட் அங்க இருக்குதா இல்லைன்னு செக் பண்ற மாதிரி இருக்கணுங்க. நம்ம வாஞ்சை அங்க சேருதா இங்க சேருதான்னு பாக்கணுங்க சகோதர சோதர்ல. அப்படி இருக்கும்போது நம்ம வாஞ்சி கூட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா செக் பண்ணி பார்க்கணும். யோவான் 19:27 வாசிங்க இல்ல அது வேணாம். நீதி ரோமர் 8:5 வாசிங்க.
அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள்.
நாம் இந்த பூமியில என்ன புகழ் இருந்தாலும் சரி, புகழ்ச்சி பெருமை அந்தஸ்து எந்த ஒரு உயர்ந்த நிலை இருந்தாலும் சவறு சொல்ல, இங்கே பூச்சியும் துருவும் திருடகளும் கண்ணமிச்சுவாங்க. இன்னைக்கு இருக்கும் நாளை காணாது போயிரும். அன்பந்த சவறு சொல்ல, நம்முடைய பொக்கிஷத்தை எங்க சேர்த்துனா, நம்முடைய வாஞ்சை எங்க இருக்குன்னா, அவருடைய வார்த்தையின் மேல அவருடைய காரியத்தில் அந்த வாஞ்சை இருக்கணும் அன்பந்த சவர சொல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம வாஞ்சை கூட ஒவ்வொரு புது சிஷியும் தெரிஞ்சுப்ப நினைச்சு பார்க்கணும். அது போல ஒவ்வொரு புது சிஷிக்கு எதில் வாஞ்சை இருக்குதுன்னு கூட நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அன்பாந்த சகோதர சொல்ல, யோவான் 3:6 வாசி.
மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும்.
மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அன்பந்த சகோதர சொல்ல. அப்படி இருக்கும்போது நாம மாமிசத்துக்குரிய வாஞ்சையில இருக்கிறோமா, ஆவிக்குரிய ஒரு வாஞ்சையில இருக்கிறோமா, நம்ம ஜீவி என்ன ஒரு ஜீவித்துல வாழ்றது நம்ம புரிஞ்சிட்டு வாழ்றோமா, நம்ம என்ன மாதிரி ஜீவிகளா இருக்கிறோன்றது புரியாதே வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, உலக ஜனங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குது நான் புரிஞ்சிருக்கிறோமா, இல்ல உலக ஜனங்களுக்கு நாமளும் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, இல்ல பேச்சுல தானா இல்ல நடக்கையில தானா சகோதர சொல்ல, அதை நாம் கண்டுபிடிக்கணும். 3வது காரியம் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அப்படின் போது சங்கீதம் 37:4 வாசி.
கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார்.
கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு, மன மகிழ்ச்சியாரு, வெளி மகிழ்ச்சி இல்லைங்க, மனமகிழ்ச்சியாரு சகோதர சொல்ல. அப்படி இருக்கும்போது அதுதான் உண்மையான மகிழ்ச்சி அன்பாந்த சகோதர சொல்லு. அதே போல 102 வாசிக்க, சங்கீதம் 100:2 வசனம்.
மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள்.
மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து அப்படி சொல்லப்படுது சகோதர சொல்லு. அப்படின்னு மகிழ்ச்சியுடன் கர்த்தருக்கு ஆராதனை செய்யறது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, அது கூட வசனம் பார்த்தோம், உன் சரீரங்களை ஜீவ போலியா ஒப்புவிக்கணும், இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை அப்படி சொல்லி நான் பார்த்திருக்கோம் சகோதர சோதர்ல. அப்படி இருக்கும்போது நம்ம சரீரத்தை ஜீவ பலியா கொடுக்குதுன்னா, அநேகர் வந்து இன்னைக்கு கிறிஸ்துவ மண்டலத்துல சரீரத்தை எப்படி ஜீவ பலியா கொடுக்கறாங்கன்னா, சரீரத்தை வருத்திக்கிறாங்க, இந்த சரீரத்துக்கு பனிஷ்மெண்ட், சரீரத்தை அடிச்சுக்கிறாங்க, மேல அடிச்சுக்கிறாங்க சகோதர சோதர்ல. இந்த சரீரத்துக்கு பட்டினி போடுறாங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டா ரூம்ல போட்டு அடைச்சிட்டு இவங்களே பனிஷ் பண்ணிக்கிறாங்க, நான் கொன்னாலும் வெளியில் வர மாட்டேன்னு. பல வகையில் இந்த சரீரத்தை வந்து துன்புறுத்துறாங்க, இந்த சரீரத்தை வந்து அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்காங்க, ஏன்னா சரீரத்தை வந்து ஜீவ பலியா கொடுக்க நினைச்சுக்கிறாங்க சகோதர சோதர்ல. அது தேவன் விரும்பலைங்க. சரீரத்தை நம்ம பலி செலுத்தணும் என்னன்னா, சரீரத்தின் கிரியில நம்ம பலி செலுத்தணுங்க, சரீரத்தினுடைய எண்ணங்கள் பேச்சு செயல்களை இதை பலி செலுத்தணுங்க சகோதர சோதர்ல. இந்த சரீரத்தை மாறி மாறி அடிச்சிட்டாவோ, இந்த சரீரத்துக்கு நமக்கு நாமே தண்டனை கொடுத்துட்டாவோ, இந்த சரீரத்துக்கு தேவையானதெல்லாம் கொடுக்காத பட்டினி போட்டாவோ, இது சரீரத்தை அடக்க முடியாதுங்க. சரீரத்தின் நினைவுகள், சரீரத்தின் கிரியைகள், இதை வந்து சகோதர சொல்ல பலி செலுத்தணும். இதுதான் சகோதர சொல்ல சரீர பலியா இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குற அன்பான சகோதர சொல்ல. சரீரத்தை சிலுவில் அறையுதுன்னா, மாம்ச சிலுவில் அறையுதுன்னா, நம்முடைய சரீரத்தின் சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாத்தையும் அரைஞ்சிடுங்க, திரும்ப இறங்கி வர முடியாத மாதிரி, நான் ரெண்டு கை கால் போட்டு இழுத்து அடிச்சுற மாதிரி சகோதர சொல்ல. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க, ரொம்ப டேஞ்சரான விஷயங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வீரர்கள். ஒரு போர் வீரன் அவர் யுத்த காலத்தில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொரு போர் வீரன் நினைச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, போர்க்களத்துல ஒன்னு எதிரி சாகணும், இல்லைன்னா நாம சாக போறோம், இதுதான் அவனுக்கு தெரியணுங்க. ஒன்னு எதிரியை நான் சாகடிக்க போறேன் இல்லன்னா எனக்கு என்ன ஆகும், இதோ ஒவ்வொரு போர் வீரனும் போர்க்குளத்தில் இறங்கும் போது தெரிஞ்சுக்கணுங்க. அதுபோலதான் சகோதர சோழ மாம்சத்தின் கிரியை கூடங்க நமக்கு எதிரி. மாம்சத்தின் கிரியை நாம சாகடிக்கலன்னா மாம்ச கிரியை நம்மள சாகடிச்சிருங்க. சகோதர சோழ எதிரிக்கு இலக்கம் காமிச்சோம்னா எதிரி நம்மளை அழிச்சிருவோம். அது போல மாமிச கிரியை நாம சாகடிக்கலன்னா மாமிசத்தின் கிரியை நம்மளை சாகடிச்சிருங்க, நாம செத்துருவோம். ரொம்ப மோசமானதுக்கு மாமிசத்தின் கிரியை. சகோதர சோழ அப்ப மகிழ்ச்சி மாமிச கிரியில மாமிசத்துல மகிழ்ச்சி, மாம்ச சித்தத்தை நிறைவேற்றுகிற மகிழ்ச்சி வரவே கூடாதுங்க. சகோதர சோழ இந்த மாம்சின் கிரியை வந்து நம்ம சிலுவில அறையுள்ள காணப்படும். அன்பார்ந்த சகோதர சோழ இது வந்து நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடக்கணுங்க. ஜீவன் இருக்கிற வரைக்கும், உயிர் இருக்கிற வரைக்கும் சகோதர சோழ இந்த மாம்சத்தின் அழிவை வந்து நாம செஞ்சுட்டு உடன்படிக்கை செஞ்சுட்டோம் இல்லைங்களா, அது வந்து அனுதினமும் அனுதினமும் இந்த பழைய மாம்ச பாவ மனுஷனை சாகடிச்சு கொண்டே வரணுங்க. சகோதர சோழ இது அப்பப்போ எந்திரிக்குங்க. அப்பப்போ அமுத்தக்கூடிய ஒரு போர் வீரர்களா, கிறிஸ்துவுக்காக தீங்கு அனுபவிக்கிற ஒரு போர் வீரர்களா நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சொல்ல அப்படி இருக்கும்போது நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற இந்த மகிமையான இந்த நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. இது அடைய முடியாத தடையா இருக்கிற தடைகளை நம்ம கண்டுபிடிக்கணுங்க. முத நம்ம இலக்கை அடையிறதுக்கு என்ன தடை இருக்குன்றத முத நம்ம ஒவ்வொரு புது சிஷியும் முத கண்டுபிடிக்கணுங்க. நம்ம ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சகோதர சொல்ல நம்முடைய முடமாக்குகிற திறமைகளாகிய திறமைகள் பாவங்கள் அல்ல பூலோக விருப்பங்கள் எதுல அந்த ஓட்டத்தை ஓட முடியாம முடமாக்குதோ அந்த முடமாக்குற அந்த விஷயத்தை ரொம்ப ஜாக்கிரதையா கண்டுபிடிக்கணுங்க. அதை நம்ம சரி பண்ணாதான் ஓட முடியுங்களா, ஓட முடியாதுங்க. முடமா இருந்தா ஓட முடியாதுங்க இல்லைங்களா. அது போல நம்ம ஆவிக்குரிய ஜீவ ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக விஷயங்கள் நம்மள முடமாக்கிட்டு இருக்குதுங்க. நம்ம முடமாகி இருக்கிறோங்க. உண்மையிலே நாம தான் முடமுங்க. சகோதர சொல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ற நம்ம எல்லாம் அப்படிதான் இருக்கிறோங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம முடமாக்குற விஷயங்களை ஒவ்வொரு புது சிஷியம் நம்ம கண்டுபிடிச்சாகணுங்க. கண்டுபிடிச்சு நம்ம முடமாக்குறது சரி பண்ணி நம்ம ஓட வேண்டியதுல காணப்படுற அன்பார்ந்த சகோதர சோழ. அது மட்டுமல்ல நாம இந்த பூலோக காரியங்களுக்கு அனுதினமும் மறிக்கிறோமான்னு செக் பண்ணுங்க. டெய்லி 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 இன்னைக்கு என்ன மறிச்சேன், இன்னைக்கு நம்ம என்ன மறிச்சோம், இந்த மாதிரி தினந்தோறும் அனுதினமும் நாம் மறிக்கிறோமான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணுங்க. அது ரொம்ப முக்கியம் அன்பார்ந்த சகோதர சோழ. அது மட்டுமல்ல நம்ம சரீரத்தின் கிரியில அழிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வாய்ப்புகளை தேடணும்னு பாக்கணுங்க. வாய்ப்புகளை தேடணுங்க. சரீரத்தின் கிரியில அழிக்கிறது வந்து தானா வர்றத விட நம்ம சரீரத்தின் கிரியை அழிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம தேடணுங்க. எது இந்த ஒரு வாய்ப்புல என்ன கிரியை அழிக்க முடியும், நம்ம சரீரத்தின் கிரியை நம்முடைய ஜென்ம சுவாப பழக்க வழக்கத்தை என்னத்தை மாற்ற முடியும், இந்த கிரியில அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதுல எதுல நம்ம பிராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரீரத்தின் கிரியை அழிக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்க்கணும். அன்பார்ந்த சகோதர சோல இது போல நம்ம சரீரத்தை தண்டிக்கிறது தேவன் விரும்பல, நம்முடைய சரீரத்தின் கிரியில அழிக்கிறது தான் தேவன் விரும்புறார். அன்பார்ந்த சகோதர சோல இதுதான் நம்ம ஜீவ பலியா நம்ம கொடுக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து திருப்தி. இன்னைக்கு நம்ம எதுல திருப்தியா இருக்கிறோம் அதை கண்டுபிடிக்கணுங்க. சகோதர சொல்ல மத்தேயு 5:6 வாசிங்க.
நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்.
நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள்
பாக்கியவான்கள்,
அவர்கள்
திருப்தி
அடைவார்கள். சகோதர சொல்ல யாரு திருப்தி அடைவார்கள், நீதியின் மேல பசித்தாகம் உள்ளவர்கள் அவர்களும் திருப்தி. இதெல்லாம் யாருன்னா நமக்கு தாங்க சொல்லியிருக்கிறாரு, நாம தாங்க நீதியின் மேல பசித்தாகமா இருக்கணும்னு சொல்றாருங்க, அவர்களும் திருப்தி அடைவார்கள் சொல்றாருங்க. சகோதர சோல நீதியின் மேல் பசித்தாகமா உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படி சொல்லப்படுது. இன்னைக்கு நாம பார்த்தா எப்படி திருப்தி இல்லாத போகுது, ஒரே கேள்விக்குறியா இருக்கு இல்லைங்களா. எல்லாருமே தாழ்மையாதான் இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. யாருனாச்சும் ஒரு சகோதரியோ ஒரு சகோதரியோ நமக்குள்ள நம்ம பேசிட்டோம்னா நம்ம எப்படி பேசுறோங்க, என்ன தாழ்மையா நம்ம பேசுறோம், அப்படியே இப்படிதான் பேசுறோம் நம்ம. பிரதர் நல்லா இருக்கலன்னு கேட்ட கூட கர்த்தருடைய கிருபையில பிரதர் அப்படிங்கிறோம். சகோதர சொல்லலாம் எவ்வளவு மனத்தாழ்மையா இருக்கிறோம், ஆனா இவ்வளவு மனத்தாழ்மையா இருக்கிற நம்ம சபைக்குள்ள இவ்வளவு பிரச்சனை எப்படி வந்துச்சுங்க. மனத்தாழ்மையாவே இருக்கிற சபைகளுக்கு எப்படி பிரச்சனை வரும். சகோதர சோல அப்ப பாருங்க, இந்த தாழ்மை வந்து மனதிலிருந்து வர தாழ்மையா இருக்குதா நம்ம செக் பண்ணணும். அது வெளித்தாழ்மையா செக் பண்ணணும். அன்பாந்த சௌகர சொல்ல உண்மையிலே மனத்தாழ்மையா இருந்துச்சுன்னா அது வந்து சௌகர சொல்ல விட்டு கொடுத்து போவாங்க. தன்னை எந்த வகையிலுமே நிறுத்த மாட்டாங்க, விட்டு கொடுத்தா போயிருவாங்க. அன்பாந்த சௌகர சொல்ல அந்த மனத்தாழ்மை நமக்குள்ள இருக்கா? இன்னைக்கு நம்ம அந்த மனத்தாழ்மை நம்மளுடைய பலவீனத்தை தான் பேசிட்டு சௌகர சொல்ல நம்ம தாழ்மை தாழ்மை தாழ்மைன்னு பேசுறோம். அது மனத்தாழ்மை இருக்குங்க, மனதளவுல இருக்குங்க தாழ்மை இணைக்கப்பட்டுக்கிடுங்க. வெளி தோட்டத்தில் தாழ்மை காட்டி பிரயோஜனம் இல்லைங்க. சில சகோதரருக்கு இயற்கையாவே தாழ்மை இருக்கலாம், சில அநேகருக்கு தாழ்மை இருக்காது, கஷ்டப்பட்டு கொண்டு வரணுங்க. சகோதர சொல்ல எந்த தாழ்மையா இருந்தாலும் அது மனதோட இணைக்கப்பட்டிருக்கணும், அது மனத்தாழ்மையா இருக்கணும். அன்பாந்த சகோதர சொல்ல மனதளவு இணைக்கப்பட்ட தாழ்மை தான் உண்மையிலே ஒரு சந்தோஷத்தையும் சகோதர ஐக்கியத்தையும் ஒரு நல்ல ஒரு இணக்கத்தையும் கொண்டு வந்து சேர்த்து. அன்பாந்த சகோதர சொல்ல அப்படி இருக்கும்போது திருப்தி எப்ப நமக்கு கிடைக்குன்னா நமக்குள்ள அந்த மனத்தாழ்மை கண்டிப்பா முக்கியம். ரீபன்ஸ் 5842 5844 இந்த ரீபன்ஸ் இதெல்லாம் சொல்லப்படுது. அன்பாந்த சகோதர சொல்ல நம்மளுடைய அடக்கம் பணிவு இதெல்லாம் பார்க்கும்போது சகோதர சொல்ல மனதளவுல இருக்கணும், சும்மா வெளி வெளி தோட்டத்தின் கிரியில வந்து நாம காட்டக்கூடாது. அன்பாந்த சகோதர சொல்ல அது மட்டுமல்ல இந்த குடும்பத்துல எல்லாரும் பணி வடக்கமா இருக்க மாட்டாங்க. அதை முதல் புரிஞ்சுக்கணுங்க, எல்லா சகோதர சகோதரும் பணி உடக்கமா இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாம என்ன பண்ணணும்னா நாம அந்த அடக்கத்துக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிக்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கணுங்க. அந்த மாதிரி ஒரு சூழல வாய்ப்புகள் வந்துச்சுன்னா நான் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லதுங்க. சகோதர சோழ இது போல விட்டு கொடுத்து போகும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஆபிக்கிற வாழ்க்கையில மாபெரும் திருப்தி இருக்குதுங்க. நியாயமானதை கூட விட்டு கொடுக்க சொல்றாருங்க, உங்களுக்கு நியாயமா இருக்கிறத கூட விட்டு கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாரு சகோதர சோழ. அப்படி இருக்கும்போது இந்த மனத்தாழ்மை ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. ஒவ்வொருவரும் எப்படி சொல்றாருன்னா சகோதர ஒவ்வொரு தனக்கு என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி மேலாக எண்ணிக்கொள்ளாமல் எண்ணிக்காதீங்கன்னு சொல்றாரு. எந்த வகையிலும் நம்ம பெரியால நினைச்சிடாங்க, என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணிடாதீங்க, யாருமே யாரும் எண்ணிடாதீங்க. நாலு பேர் உங்களை சுத்தி நின்றுட்டு உங்களை தூக்குனா கூட மனசுல கூட நினைச்சிடாதீங்க, இவங்களோட நான் பெரியால நினைச்சிடறேன் நினைச்சிடாதீங்க இல்லைங்களா. நாம தனி ஓட்டங்க, நம்ம கூட்டமா இருந்தாலும் ஓட்டம் தனித்தனிங்க சகோதர சோழ. அப்படி இருக்கும்போது பயப்படணும் நாம, என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி யாரு என்ன முடியாதுங்க என்ன கூடாதுங்க. அப்படி இருந்தோம்னாவே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தியா இருப்போம், இந்த உலக வாழ்க்கையில நம்ம திருப்தியா இருப்போங்க சகோதர சொல்ல. ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அப்படி சொல்லி பாக்குறோம். அது மட்டுமல்ல சிலர் வந்து இந்த ஊழியத்துல வந்து இயற்கையா தாளந்து பெற்றிருப்பாங்க சத்தியத்துல, அந்த தாளந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு இயற்கையா கர்வம் கூட வந்துருங்க. அதை கூட நம்ம ஜாக்கிரதையா கண்டுபிடிக்கணுங்க, கண்டுபிடிச்சு அந்த கர்வம் வராத கூட நம்ம பாத்துக்கணும் அன்பாந்த சகோதர சொல்ல. அது மட்டுமல்ல இந்த குறுகிய மனப்பான்மை உடையவர்களா நம்ம என்னைக்கு இருக்கக்கூடாது, பெரிய சிந்தனை உள்ளவர்களா தான் நம்ம இருக்கணும் அப்படி சொல்லி பாக்குறோம். நம்ம கத்திரத்தில் எதாகிலும் பெற்றுக்கொண்டதா பெருமை பாராட்டக்கூடாது, கர்த்தர் எதுக்காக நமக்கு இதை கொடுத்திருக்கிறார் நம்ம பெருமை பாராட்டணும். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், என்ன செய்யணும், அதை குறிச்சு நம்ம நினைக்கணும் அன்பாந்த சகோதர சொல்ல. நம்ம சில குணாதிசயங்கள் வந்து நமக்கு இருக்குது நினைச்சிருக்கிறோம் சகோதர சொல்ல. அதே போலதான் ஒவ்வொரு சகோதர சகோதரி குணாதிசயம் இருந்ததா தேவன் அழைச்சிருக்கிறாருங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்துல எனக்கு இந்த ஸ்பெஷல் கேட்டகரி என்ன, ரொம்ப மத்தன கட்டுல சிறந்தவன் உயர்ந்தவன் நம்ம நினைச்சோம்னா போச்சுங்க. நாம எல்லாம் மோசமானவதாங்க, நம்மள்ட்ட ஏதோ நல்லது இருந்ததா நம்ம இந்த அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். நாம ஏதோ நல்லதுன்னு அழைச்ச தேவன் நம்மளை அழைச்சிருக்கனால நாம ஒவ்வொருத்தரும் எப்படி பாக்கணும்னா இவங்க தேவன் அழைச்சவங்க, தேவனே இவங்களை ஏதோ நல்லதுன்னு நம்ம இவங்களை அழைச்சிருக்கும் போது அப்படின்னு நினைக்கிறேங்க சகோதர சொல்ல. ஆனா நம்மளால முடியாதுங்க, பலவீனம், நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்ற மண்ணில்தாங்க உலகத்தின் சிந்தனை நமக்கு ஒரு அன்பாந்த சகோதர சொல்ல. எல்லாரும் பலவீனர்கள் தான், எல்லாத்திலையும் குறை இருக்குது. இந்த குறைவுள்ள மனிதர்கள் மத்தியில ஏதோ ஒரு நிறைவை தேவன் பார்த்துதான் அந்த அழைப்பு கொடுத்திருக்கிறாருங்க. ஒவ்வொரு சகோதர சகோதரத்துக்கும் நம்மள்ட்ட ஒவ்வொருத்திட்டையும் ஏதோ ஒரு விஷயம் தேவனுக்கு பிடிச்சிருக்குதுங்க, அதனால இந்த அழைப்புல வந்திருக்கிறோம். இங்க வந்துட்டு யார் பெரியவன் சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தா அது ரொம்ப தப்பா போயிடும் அன்பாந்த சகோதர சொல்ல. உங்களில் யாரு பெரியவன் சொல்லி ஈஸ்வரர்களே பேசிட்டாங்க இல்லைங்களா. அது போல அந்த விஷயத்துல நம்ம ஸ்ட்ராங்காயிர வேண்டாம் அன்பாந்த சகோதர சொல்ல. உங்களில் பெரியவனா இருக்கிறவன் பணிவிட செய்யுங்க, ஓலி செய்யுங்க சகோதர சொல்ல. உங்களுக்கு கீழே பெரிய வேலைக்காரனா மாறிடுங்க இல்லைங்களா சகோதர சொல்ல. இதுதான் நம்ம கொடுக்கப்பட்ட கட்டளையா இருக்குது அப்படி சொல்லி பாக்குறோம். இந்த மாதிரி சகோதர சொல்ல தேவன் அழைத்த இந்த மாபெரும் அழைப்புக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை வாழணும். இந்த புதுசுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கை. இது போயிடுச்சுனா மீண்டும் நமக்கு கிடைக்காது. அன்பா அந்த சகோதர சொல்ல நம்ம மாம்சத்துல எப்படி போட்டெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல. சகோதர சொல்ல நம்முடைய நேர்மை உண்மை இதெல்லாம் சில காரியங்கள் வந்து தேவன் நம்மள்ட்ட பார்த்திருக்கிறார். நம்ம இருக்கிற மோசமான விஷயத்த அவர் ஒதுக்கிட்டு ஏதோ ஒரு வகையில நேர்மையோ உண்மையோ பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஆனா நாம என்ன பண்றோம்னா எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நாம மத்தில எதிரியா பார்த்துட்டோம்னா சகோதர சோதர அதனாலதான் சபையில பிரச்சனைகள் சகோதர சோதர பிரச்சனைகள் உருவாயிரும். என்னாச்சுன்னா ஆவுக்கிற வாழ்க்கை திருப்தி எல்லாம் போயிருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அன்பான சகோதர சோல நம்மை காட்டிலும் மற்ற சகோதரர்ல வந்து உயர்வா எண்ணக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறது சகோதரர் அப்படிதான் நம்ம சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அன்பான சகோதர சோல இந்த மாதிரி நம்முடைய மாம்சத்தின் கிரியில வந்து நம்ம அழிக்கணும். நம்ம திருப்தி கூட பாத்தீங்கன்னா நம்ம மனத்தாழ்மை பெயரலுள்ள வெளித்தோற்றமான நடிப்பின் தாழ்மை அல்லாம சகோதர சோல உண்மையான தாழ்மை உள்ளத்திலிருந்து வரக்கூடிய தாழ்மை தான். அதுக்கு விதமா மன சம்பந்தப்பட்ட விஷயம் இது மனத்தாழ்மை. இது வெளியில வெளித்தாழ்மை இல்லைங்க, இது மனதிலிருந்து வரக்கூடிய தாழ்மையா இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. அன்பான சகோதர சோல ஒன்று கொரிந்தியர் 13:7
சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும்.
பாருங்க இந்த அன்பு அப்பதான் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசி, சகலத்தையும் நம்புங்க. இல்லைன்னா நம்பாதுங்க சகோதர சொல்ல. காரணம் மனத்தாழ்மை இல்லைன்னா தான். மனத்தாழ்மை இருந்துச்சுன்னா இது திருப்தியா இருக்குங்க சகோதர சொல்ல. அது வந்து கிறிஸ்துவும் தேவனோட செய்யற இருக்கிற உறவுல அது திருப்தி அடைஞ்சிட்டு இருக்குங்க. இந்த பூமியில என்ன ஒரு இழப்போ, என்ன ஒரு தாழ்வோ, என்ன ஒரு தாழ்ந்த நிலையில போனவோ அதுக்கெல்லாம் அது அதெல்லாம் அதுக்கு கவலைப்படுத்தாது. கவலை கொடுக்க கொடுக்காதுங்க. அது ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில திருப்தி அடைஞ்சிட்டு இருக்குங்க. தன்னுடைய ஓட்டத்துல திருப்தி அடைஞ்சிட்டு இருக்குங்க சகோதரர். இன்னும் நான் என்ன செய்யலாம், இன்னும் நான் என்ன செய்யலாம், இன்னைக்கு என்ன கடந்து போலாம், இன்னைக்கு என்ன செய்யலாம், இன்னைக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு படிக்கட்டு போல அது வாழ ஆரம்பிச்சிடும். அன்பான சகோதர சொல்ல அப்படி இருக்கும்போது இந்த மனத்தாழ்மை கூட சகோதர சொல்ல நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. தேவன் வந்து இந்த சீஷத்து நிபந்தனை அப்படின்னு சொல்றது என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நமது பூமிக்குரிய எல்லா உரிமைகளையும் பூமிக்குரிய எல்லா ஆர்வங்களையும் பலி செலுத்த வேண்டும் சொல்றார். இது சீஷத்துடைய நிபந்தனையா. பூமிக்குரிய எல்லா உரிமைகளையும் பூமிக்குரிய எல்லா ஆர்வங்களையும் பலியிட வேண்டும். இது சீஷர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிபந்தனை, சீஷத்து நிபந்தனை அப்படின்னு சொல்லப்படுது. அன்பாந்த சகோதர சொல்ல அப்படி இருக்கும்போது நம்ம சொந்தமா ஒரு போலியான ஒரு வாழ்க்கை புது சிருஷ்டி வாழ்க்கை அல்ல. இதுதான் உண்மையான வாழ்க்கை. நாம வாழ்ற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கைங்க. உலகம் தாங்க போலியான வாழ்க்கை. சூரியனுக்குள்ள எல்லாம் மாயை. அது பிரசங்க சொல்றது போல சூரியனுக்குள்ள எல்லாம் மாயை, அவங்க வாழ்ற வாழ்க்கை. ஆனா நாம தாங்க அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. நமக்கு தாங்க நம்ம படைப்பின் தேவனுடைய எதிர்கால திட்டங்கள் நமக்கு தாங்க தெரியும். வேற எந்த மனு குலத்துக்கு தெரியாதுங்க சகோதர சொல்லு. இந்த மாபெரும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனம் நாம தான் அன்பார்ந்த சகோதர. இவ்வளவு பெரிய மகிமை தேவன் நமக்கு கொடுத்திருக்கனால சகோதர சொல்ல ஒவ்வொரு சகோதர சகோதரும் மனத்தாழ்மையில திருப்தி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் லோகோஸா இருந்த போது தன்னை எந்த வகையிலும் உயர்த்தி கொள்ளலைங்க. நான் இன்னும் எப்படி நான் வந்து தேவனுக்கு சமமா வரலன்னு நினைச்சார் அவரு, நினைக்கவே இல்லைங்க. ஆனா லூசிபர் நினைச்சாங்க, கர்த்தர் நினைக்கவே இல்லைங்க. ஆனா தேவன் என்ன பண்ணார்னா கர்த்தரை எல்லாவற்றுக்கும் மேல உயர்த்திட்டாருங்க. நாம எல்லா கர்த்தரோட சரீரமா இணைக்கப்படும் நாம நினைச்சோம்னா, அந்த சபையா இருக்கும்னு நாம நினைச்சோம்னா, நாமளும் எந்த வகையிலும் நம்ம பெருசா நினைக்காதுனாதான் முடியுங்க. ஒருவேளை நம்ம லூசிபரை போல அடுத்து நான் என்ன பொசிஷன் கொள்ளலாம், அடுத்து எப்படி இருக்கலாம், அப்படி அடுத்து சகோதரர் மத்தியில என்ன எப்படி உயர்வா காட்சிக்கலாம், இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள வந்துச்சுன்னா அது தள்ளப்பட்ட நிலைமை தான். லூசிபருக்கு என்னவோ அதே நிலைதான். அன்பார்ந்த சகோதர சொல்ல லூசிபர் தன் நிலைய மேல நினைச்சு பார்த்திருந்தாருங்க. ஆனா லோகோஸ் அப்படி இல்லைங்க. தனக்கு இருந்ததை வச்சு நான் தேவனுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தாருங்க சகோதர சொல்ல. எந்த வகையிலும் தன்னுடைய நிலைய வந்து அவர் தேவனுக்கு சமமா இருந்தும் அவரு தன்னை பெருசா நினைச்சுக்கலைங்க சகோதர சொல்ல. அப்படி ஒரு வாழ்க்கை வந்து நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியா நமக்கு வாய் வாழ்ந்து கொடுத்து போனான்னு சொல்லி பாக்குறோம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வந்து நம்ம அநேக குணலட்சணம் வருவதற்காக நமக்கு சில சிக்ஷைகள் அனுமதிக்கப்படுதுதான். ஆனா இது நம்முடைய வளர்ச்சிக்காக அனுமதிக்கப்படுதுங்க. எப்படி ஒரு குயவன் தன் விரும்பின வண்ணமாக அந்த மண்பாண்டத்தை வடிவமைக்கிறாரோ அது போலங்க. உயவனாகிய பிதாவாகிய தேவன் தன் மனதில் விரும்பின வண்ணமாக ஒவ்வொரு பாத்திரங்களாக நம்மள ஒவ்வொரு மாதிரி வலிவ வடிவு அமைச்சிருக்கிறாருங்க. அந்த வடிவு அமைக்கணும்னா அந்த களிமண் மேல அவர் அழுத்தம் கொடுத்தாதான் அவர் நினைச்ச பாத்திரம் வடிவமைங்க. அப்படியே சுத்தும் போது அவர் அழுத்தம் கொடுக்கும் போது அந்த பாத்திரம் தானா உருவாயிருங்க. அந்த அழுத்தம் நம்ம வாழ்க்கையில வர்றதுக்கு நம்ம அனுமதிச்சு கண்டுபிடிக்கணுங்க. இது நமக்கு தேவன் நம்மள ஒரு நல்ல ஒரு பாத்திரம் வனையிறதுக்காக அழுத்தம் கொடுக்கிறார். நம்ம கண்டுபிடிக்கணுங்க. நல்ல ஒரு குயவன் நமக்கு இருக்கிறாருங்க. இந்த குயவன் கையில அந்த பாத்திரம் வடிவமைக்கப்பட்டு கொண்டிருக்கு. நம்ம உணரணுங்க. அந்த போல இந்த மண் ஆகிய நாம இலகுனவர்களா தகுந்தபடி அது இசைந்து கொடுக்கவர்களா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குன்னு அன்பாந்த சகோதர சொல்ல, நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. அந்த பொக்கிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அன்பாந்த சகோதர சொல்ல. அதை நம்ம பர்லோகத்துல சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு மாபெரும் பொக்கிஷமா இருக்குது அப்படி சொல்லி பாக்குறோம். இது போல நாம் தேவனோடும் கிறிஸ்துவோடும் நாம நெருங்கிய உறவு வச்சிருந்தோம்னா நமக்கு எந்த ஒரு சக்தியும் எந்த ஒரு ஆபத்தும் இந்த பூமிக்குரியல அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கெடுத்துறாதுங்க. நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி எந்த ஒரு சக்தியில தடுக்க முடியாதுங்க. அதுல அங்க பூச்சியும் கிடையாது, துருவும் கிடையாது, திருடரும் கண்ணிட முடியாதுங்க. நம்ம யாரு திருடிட்டும் போக முடியாதுங்க. இந்த பூமிக்குரிய விஷயத்த திருடுவாங்க. ஒருவேளை நமக்கு இழந்துட்டோம்னு தெரிஞ்சாவே நான் பூமிக்குரிய விஷயத்தை நினைச்சிருக்கேன்னு அர்த்தங்க. இழந்து நம்ம வருத்தப்பட்டாமே அது நம்முடைய நினைவுகள் பூமிக்குரிய சார்ந்து இருந்துச்சு, அதான் இழந்திருக்கிறோம் நாம கண்டுபிடிச்சாங்க. ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம கட்டணம் கட்டிட்டு இருந்தோம்னா இழப்புன்றதே இல்லைங்க. யாரு திருட முடியாது, எந்த பூச்சியும் அரிக்க முடியாது, எந்த இரும்பு துருப்பிடிக்காது, எந்த இது துருப்பிடிச்சு அதை வீண்படுத்தாது சகோதர சொல்ல. அப்படி இருக்கும்போது நாம தேவனுக்கு உண்மையான நேசகுமாரர்கள் நேசகுமார்த்திகளா அப்பான்னு கூப்பிடற நாம அதுக்கு பாத்திரமாவும் நம்ம மாறணும் அன்பாந்த சகோதர சொல்ல. நம்ம பொக்கிஷம் அங்க போகும்போதுதான் அவரு நேசிக்கிற பிள்ளைங்களா நம்ம மாறவே முடியுங்க. இது என்னுடைய நேசகுமாரன் அப்பதான் சொல்ல முடியும் அன்பாந்த சகோதர சொல்ல. பொக்கிஷம் அங்க ஒண்ணுமே இல்லன்னா, எந்த ஒரு உறவும் இல்லைன்னா சகோதர சொல்ல, பூமியில வாழ்க்கை வாழ்ற ஜீவியம் ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம நம்மளையே யாருன்னே தெரியாத வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய நாடகங்கள் சினிமாலாம் அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. நான் யாரு அப்படின்னு கேக்குற மாதிரி உண்மையிலே நாம தாங்க. நான் யாருன்னு நமக்கு தெரியாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம எல்லாரும். சகோதர சொல்ல, மாபெரும் ஒரு மகிமைக்குள்ள நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நம்ம புரிஞ்சு எல்லாருக்கும் தெரியுங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சத உணர்ந்து நம்ம ரொம்ப சீரியஸா அந்த வாழ்க்கையை ஓடி முடிக்கணும் அன்பாந்த சகோதர சொல்ல. இது நம்ம வாழ்க்கைக்கு வாழ்வா சாவா அப்படி ஒரு வாழ்க்கைங்க. இது ஒன்னு அவ சாவா இல்ல நாம சாவம், அதுதாங்க. ஒன்னு எதிரி சாகம் இல்லைன்னா நாம செத்துருவோம். அந்த ஸ்டேஜில் இருக்கங்க சகோதர சோல. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை வாழணும். கர்த்தர் கூட தன்னுடைய மனவாட்டி எப்படி எதிர்பார்க்கறான்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் 45:10-11 வாசம்.
குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு.
குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் தகப்பனையும் வாசிங்க,
உன் ஜனத்தையும்
உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும்
மறந்துவிடு.
தகப்பன் வீடு ஜனம்ல எதுங்க? ஒரு மனவாட்டிக்கு தகப்பன் எந்த வீடுங்க? பிறந்த வீடு தகப்பன் வீடு, கரெக்டுங்களா? ஒரு பெண்ணுக்கு புகுந்த வீடு வந்து அது சொந்த வீடு இல்லைங்க. சகோதர சோல்ல, பிறந்த வீடு புகுந்த வீடு. அப்பா வீடு எதுன்னா பிறந்த வீடு. இப்ப இந்த பூமியில் நம்ம பிறந்திருக்கிறோம். தகப்பனையும் வாசி, திரும்ப வசனம் வாசி.
குமாரத்தியே கேள்,
குமாரத்தியே கேள், நம்ம பாத்து சொல்றாரு,
உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள்.
காதிருந்தும் செவிடர்களாய், அப்படி இல்லாம நம்மளா காது இருக்குதுங்க. இந்த காது கேட்காதுங்க, இந்த காது கேட்கற காதுங்க நம்மளதுல இல்லைங்களா. உங்க காத செவி கொடுத்து கேளு.
உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு.
உன் ஜனத்தையும் இந்த உலக ஜனங்களையும் உன் தகப்பன் வீட்டையும் இந்த பூமியை மறந்துருங்க. அப்பதான் நம்ம பல்லவத்தின் பொக்கிஷத்தை நினைப்பே வருங்க நமக்கு.
அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார்.
நம்முடைய மனவாளன் கத்ரா இயேசு கிறிஸ்து நம்முடைய அழகுல அப்பதாங்க அழகே ஆகுதுங்க சகோதர சொல்ல. நம்ம பர்சனாலிட்டி இல்லைங்களா சகோதர சொல்ல. அழகில் பிரியப்படுவார், பூரிப்படைவார். நம்முடைய மனவாளன் தன்னுடைய மனைவியை பார்த்து அழகுல பார்த்து பூரிப்படைனுங்க, பிரியப்படணும். சகோதர சொல்ல அழகில பிரியப்படுவார்.
அவர் உன் ஆண்டவர்,
அவர் உன் ஆண்டவர்,
ஆகையால் அவரை பணிந்து கொள்.
சகோதர சொல்ல அவர் நம்முடைய ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள் அப்படின்னு சொல்லப்படுது. அன்பான சகோதர சொல்ல அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்முடைய பொக்கிஷத்தை ஒவ்வொருவரும் கண்டிப்பா நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அன்பார்ந்த சகோதர சோர்ல நம்ம ஏதோ வாழ்ந்தோம் போனோம் இருந்தோம் அப்படின்னு இல்லாம நம்ம தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கணுங்க. மொத்தமா பார்த்தா நம்ம தோத்துருவோங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியே தேவன் கணக்கு கேட்பாருங்க இல்லைங்களா. ஒரு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள்லாம் வந்து பாடம் படிச்சுட்டு இருக்கும் போது ஒன்னும் கோரஸா சொல்ல சொன்னா ஏ பி சின்னு கத்திட்டு இருப்பாங்க. ஒரு பையனை மட்டும் கூப்பிட்டு எஃப் எது காட்டுன்னு சொன்னா அவர் தெரியலன்னா என்ன பண்ணுவாருங்க, போய் அப்படி நின்றுட்டு திருத்தி முழிப்பார் போர்டு போய் நின்றுட்டு இல்லீங்களா. தொட்டுக்காடு எஃப் தொட்டுக்காடுன்னா அப்படியே விரல் வச்சுட்டு ஏழு அப்படி தடவிட்டே போவாரு. டீச்சர் சொன்னா நிறுத்திக்கலான்னு அந்த மாதிரி ஆயிருங்க. குருடர்களை போல ஆயிரும் சகோதர சொல்ல. அது போல ஒவ்வொருவரையும் தேவன் தனித்தனியா அழைச்சிருக்கிறாரு, தனித்தனியா எதிர்பார்ப்பாருங்க சகோதர சொல்ல. இப்ப நம்ம அக்கௌண்ட் சேர்ந்தா நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம நம்முடைய பொக்கிஷம் நம்ம கணக்கு பார்க்கணும். அன்பார்ந்த சகோதர சோல நம்முடைய பொக்கிஷத்தை நம்ம கணக்கு பார்த்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில மேலும் வளரணும். இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த மாநாட்டுக்காக கமிட்டிக்காக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.